உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பட்டுப்புழு வளர்ப்பு சமீப காலமாக மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக வளர்ந்து வந்துள்ளது. பட்டுப்புழு வளர்ப்பு பற்றிய பல்வேறு விவரங்களை இப்போது கூற இருக்கின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டுப்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ஏ மகாலிங்கம் அவர்கள்.
பட்டுப்புழு வளர்ப்பு பற்றிய ஒரு முன்னோட்டம். பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறத நாம் நான்கு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, தரமான இலை உற்பத்தி. இரண்டாவது, தரமான இலை உற்பத்தி செய்து அதை புழுக்களுக்கு உண்ண கொடுத்து அது பட்டுக்கூடுகளை கட்டச் செய்வது. மூன்றாவது, பட்டுக்கூடுகளிலிருந்து இலையை பிரித்தெடுப்பது, அந்த இலைகளை துணிகளாக நெய்வது. இந்த நான்கு சேர்ந்ததுதான் பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலாகும். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பட்டுப்புழு தொழில் பல்லாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவிலே தென்னிந்திய மாநிலங்களான கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளம் போன்ற மாநிலங்களிலே இந்த பட்டுப்புழு வளர்ப்பு செய்யப்பட்டு வருகின்றது. அதுவும் கர்நாடக மாநிலத்திலே மிக அதிகமான பட்டுப்புழு தொழில் செய்யப்பட்டு வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை சற்றேறக்குறைய 30,000 ஏக்கர் அளவிலே இந்த மல்பரி பயிர் சாகுபடி செய்யப்பட்டு இந்த தொழில் நடைபெற்று வருகின்றது. இந்த தொழிலை பற்றி சொல்ல வேண்டுமானால், மல்பரி என்று சொல்லக்கூடிய முசுக்குட்டை செடியை சாகுபடி செய்து அதிலிருந்து தரமான இலைகளை உற்பத்தி செய்து பட்டுப்புழுக்களுக்கு உண்ண கொடுப்பது முதல் முக்கியமான வேலையாகும். மல்பரி என்று எடுத்துக்கொண்டால் அதில் நல்ல தரமான உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக V1, S36, MR2 போன்ற ரகங்கள் நமது தமிழகத்திற்கு ஏற்ற ரகங்களாகும். இந்த ரகங்களை குச்சிகளாக நேரடியாக வயலை நடவு செய்யலாம், அல்லது நாற்றாங்கால் விட்டு நாற்றுக்கள் உற்பத்தி செய்து பின்பு நடவு செய்யலாம். இந்த குச்சிகளை நாற்றாங்காலில் நடவு செய்வதற்கு மேட்டுப்பாத்தி முறையிலே சில முறைகளை பின்பற்றி தரமான நாற்றாங்கால் அமைத்து தரமான நாற்றுக்களை உற்பத்தி செய்து பின்பு நடவு செய்வது சாலச்சிறந்ததாகும். 4 மாத நாற்றுக்களை வயலிலே 3 அடிக்கு 3 அடி என்ற இடைவெளியிலே இந்த நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். இந்த நாற்றுக்கள் நடவு செய்த பின்பு 6 மாதங்களில் புழு வளர்ப்புக்கு ஏற்ற செடிகளாக இவை கருதப்படும். இதற்கு மண்ணிற்கேற்ப நீர் பாய்ச்சுவது, தேவை ஏற்படும் பொழுது களை எடுப்பது, நல்ல தரமான நாற்றுக்களை தரமான செடிகளை வயலில் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். உரம் என்று பார்க்கும் பொழுது 1 ஹெக்டர் நிலத்திற்கு 20 டன் மக்கிய தொழுரமும், 300 கிலோ தலைச்சத்து, 120 கிலோ மணிச்சத்து, 120 கிலோ சாம்பல் சத்து 1 ஹெக்டருக்கு 1 வருடத்திற்கு இட வேண்டும். இந்த தலை, மணி, சாம்பல் சத்துக்களை 5 முறையாக பிரித்து 5 முறை கவாத்து செய்யும் பொழுது பிரித்திட வேண்டும். குறிப்பாக தலைச்சத்தினை 5 பகுதிகளாகவும் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்தினை 2 பகுதிகளாகவும் பிரித்திட வேண்டும். மேலும் உயிர் உரங்களாக அசோஸ்பைரலம் என்று சொல்லக்கூடிய காட்டிலிருந்து தலைச்சத்தை கிரகித்து தரக்கூடிய அந்த அசோஸ்பைரலம் என்ற உயிர் உரத்தை 1 ஹெக்டருக்கு 20 கிலோ என்ற அளவிலும், பாஸ்பரஸத்தை கரைத்து தரக்கூடிய பாஸ்போபாக்டீரியா என்ற உயிர் உரத்தை 1 ஹெக்டருக்கு 10 கிலோ என்ற அளவிலும், VAM என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பூசணத்தையும் உயிர் உரங்களாக இந்த பயிருக்கு நாம் இடலாம். இந்த மல்பெரி செடி நல்ல தரமான இலைகளை 6 மாதங்களுக்கு பிறகு உற்பத்தி செய்வதால் அந்த இலைகளை நாம் பட்டுப்புழுக்களுக்கு உண்ண கொடுக்கலாம். பட்டுப்புழு என்று பார்க்கும் பொழுது நிறைய ரகங்கள் தற்சமயம் உள்ளன. ரகங்களை பற்றி சொல்வதற்கு முன்னர் அதனுடைய இனங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அதாவது குறிப்பாக பல சந்ததியினம் என்று சொல்லக்கூடிய மல்டிவோல்டன் மஞ்சள் கூடு என்று சொல்லக்கூடிய இனங்களும், இரு சந்ததியினம் என்று சொல்லக்கூடிய பைவோல்டன் என்று சொல்லக்கூடிய வெள்ளை இன ரகங்களும் தற்போது இந்திய அளவிலே பிரபலமாகி வருகின்றது. குறிப்பாக இதுவரை நாம் மஞ்சள் கூடு என்று சொல்லக்கூடிய பல சந்ததி ரகங்களைத்தான் பயிரிட்டு வந்துள்ளோம். ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டு நூலுடைய தரம் சற்று குறைவாக உள்ளது. அது உலக அளவிலே பெரும் வாணிபத்தை ஈட்டி தரக்கூடியதல்ல. அதனால் வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட, குறிப்பாக சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட இரு சந்ததி ரகங்களை தற்சமயம் பிரபலப்படுத்தி வருகின்றோம். அதை வளர்ப்பதற்கு அரசாங்கமும் ஊக்கப்படுத்தி வருகின்றது. ஏனென்றால் அந்த ரகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டு நூலானது வெளி வாணிபத்திற்கு ஏற்ற நல்ல ரகங்களாகும். இந்த பட்டுப்புழு என்று பார்க்கும் பொழுது அதனை வளர்ச்சி பருவங்களாக பிரிக்கும் பொழுது 5 பருவங்களாக சொல்கின்றோம். முதல் 2 பருவங்களை இளம் புழு பருவமாகவும், அடுத்த 3 பருவங்களை 3, 4, 5 பருவங்களை வளர்ந்த புழு பருவங்களாகவும் பிரித்து காண்கின்றோம். ஏனெனில் இந்த பிரிவு அதற்கு கொடுக்கக்கூடிய இலையினுடைய தரம், தட்பவெப்ப சூழ்நிலை போன்றவை மாறுபடுவதால் தனித்தனியாக பிரித்து அதனை வளர்ப்பது சிறந்ததாகும். முதல் 2 பருவங்களை இளம்புழுக்கள் என்று சொல்வோம். அந்த இளம்புழுக்கள் உண்ணுவதற்கு நல்ல தரமான இலைகளை தர வேண்டும். குறிப்பாக அதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்க வேண்டும், புரதச்சத்து குறைவாக இருக்க வேண்டும், கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக இருக்க வேண்டும். இந்த இலைகளை நறுக்கி தர வேண்டும். அந்த இலைகளும் தளிர் இலைகளாக இருப்பது சிறந்ததாகும். மேலும் இந்த இளம்புழுக்களுக்கு அதிக வெப்ப நிலை தேவைப்படுகின்றது. RH என்று சொல்லக்கூடிய ஈரப்பதமும் அதிகமாக இருக்க வேண்டும். காற்றோட்ட வசதியும் வெளிச்சமும் குறைவாக இருக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையிலே இந்த இளம்புழுக்கள் வளர்ப்பதால் ஒரு தனியான இடத்திலோ அல்லது தனியான மையங்களிலோ, அதாவது இளம்புழு வளர்ப்பு மையங்கள் என்று கூறுகின்றோம், இந்த புழுக்களை உற்பத்தி செய்வது நல்ல வலிமையான வாளிப்பான நோய் எதிர்ப்பு திறனுடைய இளம்புழு வளர்ப்பினை உற்பத்தி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். 2வது பகுதியாக வளர்ந்த புழுக்களை வளர்ப்பது. இதுவரை நாம் இலைகளை பறித்து அந்த இலைகளை தட்டுக்களில் இட்டு இந்த புழுக்களை வளர்த்து வந்தோம். ஆனால் இதற்கு ஆகக்கூடிய செலவு அதிகம், அதற்காகக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த தொழிலானது நசிந்து போகக்கூடிய அளவிலே இருந்தது. அதனால் வல்லுநர்கள் எல்லாம் ஆராய்ந்து சிறிய மாற்றங்கள் செய்து தற்சமயம் இலை மூலமாக வளர்ப்பதற்கு பதிலாக தண்டுகள் மூலமாக வளர்ப்பதற்கு ஒரு புதிய யுக்தியை இங்கே நாம் கடைபிடிக்க வலியுறுத்தி வருகின்றோம். அதாவது தாங்கிகள் அமைத்து தட்டுகளுக்கு பதிலாக தாங்கிகள், டயர் சிஸ்டம்னு சொல்றோம். அந்த தாங்கிகளின் மீது இந்த தண்டுகளை அப்படியே அறுவடை செய்து தண்டுகளை அந்த தாங்கிகள் மீது வைத்து அதிலே புழுவை வளர்ப்பதற்கு பெயர்தான் இந்த தண்டு வளர்ப்பு முறையாகும். இந்த தண்டு வளர்ப்பு முறையின் மூலமாக சற்றேறக்கூடிய 70% ஆட்கள் தேவைப்படுவது குறைகிறது. ஏறக்குறைய ஒரு 20% அளவு இலை தேவை குறைகின்றது. மேலும் இந்த வளர்ப்பு முறையிலே நாம் புழுக்களை கையாள்வது மிக மிக குறைவு என்பதால் நோய் பரவுவதும் வெகுவாக குறைந்து விடுகின்றது. மேலும் இந்த புழுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த தற்சமய தண்டு வளர்ப்பு முறையே மிகச் சிறந்ததாகவும் அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு முறையாகவும் இருந்து வருகின்றது. முதல் 2 பருவங்களான இளம்புழு பருவங்கள் 7 அல்லது 8 நாட்களில் அதனுடைய வாழ்நாள் கடக்கின்றது. பின்னர் 3 பருவங்கள், 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய வளர்ந்த புழு பருவங்கள் 15 நாட்களில் அதனுடைய நாட்களை முடிக்கின்றது. ஏறக்குறைய 25 நாட்களுக்கு பிறகு இந்த புழுக்களானது கூடுகட்ட ஆரம்பிக்கின்றது. அந்த கூடுகட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய அளவு குறைகின்றது, மஞ்சள் நிறமாக மாறுகின்றது. அந்த கூடு கட்டுவதற்கு தேவையான இடத்தினை தேடி சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கும். அந்த நிலையிலே அதனை கூடு கட்டக்கூடிய இடத்திற்கு மாற்றலாம், அல்லது கூடு கட்டக்கூடிய பொருட்களை அதற்கு வழங்கலாம். நெற்றிகான்னு சொல்லக்கூடிய ஒரு கூடு கட்ட உதவக்கூடிய அந்த பொருளை மேலே வைக்கலாம், அல்லது சந்திரிக்கி என்று சொல்லக்கூடிய கூடு கட்டக்கூடிய இடத்திற்கு நாம் அந்த புழுக்களை மாட்டலாம். இந்த புழுக்கள் 3 நாட்கள் தொடர்ந்து கூடு கட்டும், பின்னர் 2 நாட்களில் அது அந்த புழுக்கள் கூட்டுப்புழுவாக மாறும். அதனால் 5 நாட்கள் கழித்தே இந்த கூடு கட்டில் அந்த பட்டுக்கூடினை மற்ற இடங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக இதனை மையங்களுக்கு, மார்க்கெட் சொல்லக்கூடிய அங்காடிக்கு எடுத்து செல்வதற்கு 5 நாட்களுக்கு பிறகு நாம் எடுத்து செல்வது சாலச்சிறந்ததாகும். அந்த அங்காடிக்கு எடுத்து செல்வதற்கு முன்பு மேலே இருக்கக்கூடிய பிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை எடுத்து விட வேண்டும். பின்னர் தரமான கூடுகளை பிரித்து அங்காடிக்கு எடுத்து சென்று விற்பனை மையங்களிலே கொடுப்பதன் மூலம் நல்ல விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உழவர் பெருமக்களே, பட்டுப்புழு வளர்ப்பு பற்றிய பல்வேறு விவரங்களை இதுவரை கூறியவர் நமது பல்கலைக்கழகத்தின் பட்டுப்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ஏ மகாலிங்கம் அவர்கள்.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.